இன்றைக்கு காலையில் அறிவித்தபடி இந்த மாலை ஆராதனையிலும் காலையிலே கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையின் தொடர்ச்சியாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ற தலைப்பில் மீண்டுமாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த மாலை நேரத்திலும் மீண்டும் காலையில் தியானித்த வாசித்த அதே வசனத்தை பிரசங்கியின் புஸ்தகம் 12:13-14 ரெண்டு வசனங்களை மீண்டுமாக வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 12:13-14.
என் மகனே இவைகளினாலே புத்தி அடைவாயாக அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக
தேவனுக்கு பயந்து
அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும்
நன்மையானாலும்
தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார்.
காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. காரியத்தின் கடைத்தொகை, கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களிலும் கடைசியாக ரத்தன சுருக்கமாய் சொல்லுகிற ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். அப்போ கர்த்தர் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கு மட்டுமல்ல, எல்லா மனுஷர் மேல் இதை ஒரு கடமையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. கர்த்தர் வேதத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தால், ஆரம்பத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலமுறை திரும்ப திரும்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து திரும்ப கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளைகள் அதன் மூலமாக ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுவானால் அது நமக்கு நன்மை கேதுவாகத்தான் இருக்கும். அவர் என்ன சொன்னாலும் சரி, அது நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு. புரியுதுங்களா? கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை செய்தால் நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஒரு காரியத்தை செய் என்று சொன்னால் அதை செய்தாலும் ஆசீர்வாதம், ஒரு காரியத்தை செய்யாதேன்னு சொன்னால் அதை செய்யாமல் இருந்தாலும் நமக்கு ஆசீர்வாதம். எப்படி கர்த்தருக்கு என்ன நோக்கம்னா, எப்படி ஆயிலும் தன்னுடைய ஜனத்தை தான் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் அவருடைய விருப்பம், அவருடைய அடிப்படை திட்டமே அதுதான். எப்படி ஆகிலும் தன்னுடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கணும். இந்த ரகசியத்தை தெரியாமல் தான் பல நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், குழம்பி போறோம். கர்த்தர் இதை செய்ய சொல்றாரு, இதை செய்ய சொல்றாரு, இதை விட சொல்றாரு, இப்படி நம்ம பல நேரத்தில் என்னமோ கர்த்தர் நம்மளை வருத்தி உபத்திரவப்படுத்துறோமா நினைக்கிறோம். உண்மையிலே சொல்ல போனால் விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொண்டதில்ல. ஏன் அவர் சொல்றான்றது நமக்கு புரிஞ்சுக்கிறது இல்ல. அவர் எதை சொல்றதுமே நம்மை வருத்தப்படுத்துகிறதற்கல்ல, நம்மை கஷ்டப்படுத்துகிறதற்கல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிறதற்காக. அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு சொல்றார். அவர் செய்ய சொல்ற எதுலையும் ஒரு நன்மை உண்டு, அவர் செய்ய வேணாம் சொல்ற எதுலையுமே ஒரு நன்மை உண்டு. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த திட்டத்தை, இந்த இருதயத்தை, கர்த்தருடைய இப்படிப்பட்டதான இந்த இருதயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒவ்வொரு கற்பனைகளும் ஒவ்வொரு கட்டளைகளையும் சந்தோஷமாக நாம் கை கொள்ளுகிறவர்களாய் மாறி போய்விடுவோம். ஆமேன். இது நமக்கு புரியல, நம்ம என்ன செய்யறோம், கர்த்தரை குறித்து தவறான எண்ணம், இதை செய்யுங்கிறார், இதை செய்கிறார், இதை செய்கிறார், இதை விடுங்கிறார், இதை விடுகிறார், என்னமோ அவர் நமக்கு நம்ம இப்படி செய்யறதுனால அவருக்கு ஏதோ லாபம் சம்பாதிக்கிறோமா நம்ம நினைச்சுக்கிறோம். கிடையாது. நம்ம ஒன்று செய்யறதுனால அவருக்கு ஒன்றும் பெரிய லாபம் கிடையாது. அவருக்கு என்னமோ பெரிய காரியம், நம்மளால் ஒரு காரியம் நடந்துறது கிடையாது. அவருக்கு எந்த விதமான நம்ம ஒத்தாசை அவருக்கு தேவை கிடையாது. நமக்கு தான் அவர் ஒத்தாசை தேவை. அவருக்கு நம்ம ஒத்தாசை பெருசாக தேவையில்லை. நீங்கள் கூப்பிடாவிட்டால் இந்த கல்லுகள் என்னை நோக்கி கூப்பிடுனார். புரியுதா? அவருக்கு நம்ம ஒத்தாசை ஒன்றும் பெருசாக தேவை கிடையாது. யாரை கொண்டும் எதையும் அவரால் செய்ய முடியும். நம்மளால தான் காரியம் ஆகணும் நிலைமை அவருக்கு கட்டாயம் அவருக்கு கிடையாது. ஆனால் அவரால் தான் நமக்கு எல்லாமே நடக்க வேண்டி இருக்கிறது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை செய் என்று சொன்னாலோ, ஒரு காரியத்தை விடு என்று சொன்னாலோ, அவருக்கு பயந்து நாம் அந்த காரியத்தை செய்வதோ அந்த காரியத்தை விடுவதோ, அதனால் நமக்குத்தான் ஏராளமான ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருடைய இருதயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தரை குறித்து நிறைய பேருக்கு தவறான எண்ணங்கள், தவறான அபிப்பிராயம் கர்த்தரை குறித்து இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தரை குறித்து ஒருபோது ஒரு தேவ பிள்ளைக்கு தவறான எண்ணமோ ஒரு அபிப்பிராயமோ வரவே கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த அபிப்பிராயமே தப்பா இருக்குது, கர்த்தரை குறித்து எண்ணமே பிச்சரே மோசமா இருக்குது, அவர் இப்படி பண்றார் அப்படி பண்ண இல்ல, அவர் எல்லாமே நல்லதுதான் செய்யறார், நல்லதை தவிர வேறு எதையுமே அவர் செய்யறதே கிடையாது, அவர் எதை செய்தாலும் நன்மை நன்மை நம் நன்மையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அதில் நம்ம ரொம்ப தெளிவார்களும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய ஆண்டவரை குறித்து நம்முடைய தகப்பனை குறித்து நல்ல ஒரு பிக்சர் நமக்கு இருக்கணும், அவரை குறித்து ஒரு தவறான எண்ணம் நம்ம கூட கொஞ்சம் கூட ஒரு சின்ன அளவு கூட வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? கொஞ்சம் கூட ஒரு தவறான எண்ணத்தை வர்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏன் பார்க்கும் பொழுது இன்னைக்கு தவறான உபதேசங்கள் ஏராளமாக இருக்கிறது. அப்போ அதை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம தடுமாறி பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இடறி போய்விடக்கூடாது, ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த விஷயத்துல நமக்கு நன்மைக்காகத்தான் சொல்றார். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு காரியம் சொல்றார் பாருங்க. ஆறாம் உபாகமத்தின் புஸ்தகம் 6:13 வாசியுங்கள். உபாகமம் 6:13.
உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து,
உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து,
அவருக்கே ஆராதனை செய்து,
அவருக்கே ஆராதனை செய்து,
அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக,
அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. புரியுதல? தேவ பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் எவ்வளவு திட்டமான ஒரு கட்டளை கொடுக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, அவருக்கே அவருக்கு மாத்திரம் ஆராதனை செய்து, அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. அப்போ கர்த்தருக்கு பயந்து அவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும், அவரையே தொழுது கொள்ள வேண்டும், அவரே நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்க வேண்டும், அவருடைய நாமத்தையே நாம் பற்றி கொண்டு எல்லாம் செய்ய வேண்டும். அப்போ நமக்கு கர்த்தர் சொல்ற இன்னைக்கு காலையிலிருந்து நமக்கு சொல்ற ஒரே காரியம், கர்த்தருக்கு பயப்படுங்கள், பயப்படுங்கள், பயப்படுங்கள். காலையிலே அதை குறித்து சில விஷயங்கள் எச்சரிப்பாகவும் அதை பல விதத்தில் நம்ம தியானிச்சோம். சில எச்சரிப்பையும் தியானிச்சோம், சில ஆசீர்வாதத்தையும் தியானிச்சோம். எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறது என்கிறதான வழிகளையும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தியானிச்சோம். இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்ன என்பதை குறித்துதான் இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு நான் சில காரியங்களை சொல்லப் போகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம், முதலாவது மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:2 வாசிக்கலாம். மல்கியா 4:2 வாசிக்கலாம்.
ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற,
என் நாமத்திற்கு பயந்திருக்கிற,
உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்,
உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்,
அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும்,
அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும்.
நீங்கள் வெளியே புறப்பட்டு போய்,
நீங்கள் வெளியே புறப்பட்டு போய்
கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள்,
கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆனாலும் நல்லா பாருங்க, என் நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன், நீதியின் சூரியன் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்ப அந்த நீதியின் சூரியனாகிய கர்த்தர் நம்மேல் உதிக்கிறாராம். அவர் உதிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அந்த ஆரோக்கியத்தை நிமித்தம் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த இடத்தில் அவருக்கு பயந்தவர்களுக்கு ஆரோக்கியம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆரோக்கியம், இந்த ஆரோக்கியம் நமக்கு ஆவிக்குரிய ரீதியாகவும் இருக்கும், சரீர பிரகாரமாகவும் சேர்த்து இருக்கும். புரியுதுங்களா? அவருக்கு அவருடைய நாமத்திற்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 3:2 சொல்லுகிறது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலேயும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வருமனே நம்முடைய ஆத்மாவை குறித்து மாத்திரம் அவர் கரிசனை உள்ளவர் அல்ல. புரியுதுங்களா? நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா, வந்து பரலோகம் சேரு என்று நம்முடைய ஆவிக்குரிய ஆத்மாவின் காரியங்களை குறித்து மட்டும் அவர் அக்கறை எடுக்கிறவர் அல்ல. நம்முடைய சரீரத்தை குறித்தும் கர்த்தர் அக்கறையுள்ள தேவன். ஆமேன். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே வரும் பொழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சுகம் அளிக்கின்றார். ஏன்னா கர்த்தருடைய விருப்பம் ஆரோக்கியம். புரியுதுங்களா? கர்த்தருடைய விருப்பம் ஆரோக்கியம் என்பது அவருடைய விருப்பம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை செய்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10 10 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது திருடன் பிசாசு திருடுகிறான், சரீரத்தின் சுகத்தை திருடுகிறான், வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை திருடுகிறான், மனுஷனை சரீர பிரகாரமாய் கொல்லுகிறான், அழிக்கிறான். இதுதான் பிசாசனுடைய வேலை. அதோடு கர்த்தர் அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்தது தன் வேலை என்னங்கிறத சொல்றார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் பார்க்கும் பொழுது ஒரு ஆரோக்கியத்தை சுகத்தை கர்த்தர் திட்டமாய் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. திட்டமாய் வாக்கு பண்ணுகிறார். தேவ சமூகத்திலே கர்த்தர் திட்டமாய் வாக்கு பண்ணுகிறார். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்று சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் ஒரு விசுவாசத்தின் அப்போஸ்தலன் என்று பெயர் பெற்றவர். விசுவாசத்திலே கர்த்தர் அவரை விசேஷப்படுத்தி இருந்தார். அதற்கென்று விசேஷித்த வல்லமையை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தார். அந்த விசுவாசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை, அந்த வரத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தார். அவருடைய ஊழியத்தின் காலத்தில் மரித்தவர்களாயிருந்த கிட்டத்தட்ட 27 பேரை அவர் உயிரோடு எழுப்பினதாக அவரை குறித்த சாட்சி இருக்கிறது. அப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். ஒரு முறை ஒரு சிறிய பிள்ளை, உடல்நலம் சரியில்லாத பிள்ளைக்கு மிகவும் மோசமாய் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறதற்காக அவரை அழைத்தார்களாம். ஆனால் அவர் இருந்த இடத்திற்கும் அந்த பிள்ளை இருந்த இடத்திற்கும் கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர் தூரமா. ஆனால் ஸ்மித் விகில்ஸ்வர்த் அதற்காக சரி ஜெபிக்க வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு போயிருக்கிறார். புறப்பட்டு 130 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி போய் அந்த பிள்ளை இருக்கிற அந்த அறைக்கு போய் பார்த்திருக்கிறார். அந்த பிள்ளை மரண தருவாயில் மிக மோசமான நிலைமையில் அந்த பிள்ளை இருந்திருக்கிறார். உடனே சரி ஜெபிக்கலாம் என்று சொல்லி அவர் முழங்கால் படியிட்டு இருக்கிறார். கடைசி அந்த பிள்ளையோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருந்திருக்கிறது. அப்பொழுது ஜெபிக்கலாம் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு கண்ணை திறந்து பார்க்கிறார், அந்த பிள்ளையின் உயிர் போயிடுச்சு. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது உயிர் இருந்துச்சு, ஜெபிச்சு முடிச்சு கண்ணை திறந்து பார்க்கிறார், இருந்த உயிரும் போயிடுச்சு. இவருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தடுமாறி போயிட்டார். என்ன, நம்ம வரும்போது கூட உயிர் இருந்துச்சே, ஜெபிச்சோட உயிர் போயிடுச்சு, இது என்ன? அந்த வீட்டு ஆட்கள் எல்லாம் கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவர் இப்படி ஆயிப்போச்சு, வந்த நேரத்தில் இப்படி ஆயிப்போச்சு. அவர் மனதுக்குள்ள அப்படியே தடுமாறி நிற்கும் போது அவர் அருகில பிசாசு வந்து நின்றுச்சான். தத்ரூபமாய் அவர் பார்த்திருக்கிறார். பிசாசு வந்து நின்று நின்றுட்டு அவரை பார்த்து ஏளனமா சிரிச்சுதான், ஏ ஸ்மித் விகில்ஸ்வர்த், இந்த பிள்ளைய சுகமாக்குறதுக்காக நீ வந்தியா? 130 கிலோமீட்டர் தூரம் பிரயாணம் பண்ணி நீ வந்தியா? நீ பார், இந்த பிள்ளை செத்து போச்சு பத்தியா? நீ வர்ற வரைக்கும் அந்த பிள்ளை உயிரோடு இருந்துச்சு, நீ வந்து ஜெபிச்ச பிறகுதான் அந்த உயிரே போச்சு. பாத்தியா, நீ வந்து என்ன பிரயோஜனம்? 130 கிலோமீட்டர் தூரம் வந்திருக்கிறியே, நீ வந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அந்த பிசாசு பேச ஆரம்பிச்சுதான். ஒரு நிமிஷம் இன்னொரு தடுமாறி போனார். என்னது, நம்ம வரும்போது கூட நல்லா இருந்துச்சு, நம்ம வந்த பிறகு இருந்த உயிரும் போச்சு, பிசாசு இப்படி ஏராளமாய் சிரிக்கிறதே என்று சொல்லி அவருக்கு ஒரு நிமிஷம் இன்னும் சோர்ந்து போனார். அதுக்குள் ஆவியானவரை பலப்படுத்தினாரா? இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். உடனே அந்த வீட்டார் அனைவரையும், அழுது கொண்டிருக்கிற வீட்டார் அனைவரையும் வெளியே போக சொன்னார். சொல்லிவிட்டு அவர் அந்த பிள்ளையின் பெட்டு பக்கத்தில் முழங்கால் படியிட்டார். அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க ஆரம்பித்தார். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஜெபிக்கிறார், ஜெபிக்கிறார், ஒன்றும் நடக்கல. அந்த இரவு முழுவதும் ஜெபிச்சார். கடைசியில் அந்த இரவு மிகுந்த களைப்படைந்து அங்கே அப்படி தூங்கிட்டார். அவர் அவ்வளவு தூரம் ஜெபிச்சு சோர்ந்து படுத்துட்டார், அப்படியே தூங்கிட்டார். காலையில் திடீர்னு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருக்கிறார். ஒரு மியூசிக் வாசிக்கிற சத்தம் கேட்டிருக்குது. எது மியூசிக் சத்தம் கேட்ட உடனே என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லி திடீர்னு எழுந்திருச்சு பார்த்தாலும் அந்த பிள்ளை உயிரோடு எழுந்து போய் உட்கார்ந்து பியோனை வாசிட்டு இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை அதுக்கு பிறகு இறங்கி வந்து அந்த பிள்ளை உயிரோடு கூட எழுப்பிய. எதுக்கு சொல்றேன்னா, திருடனாகிய பிசாசு திருடுகிறான், கொல்லுகிறான், அழிக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் உதிக்கிறார். அவர் உதித்து கர்த்தர் நீதியின் சூரியன் உதிக்கிறார். உதித்த உடனே அந்த இடத்தில் அந்த செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவ வல்லமை அந்த இடத்தில் இறங்கி வருகிறது. நீதியின் சூரியன், தேவ சமூகம் அந்த இடத்தில் இறங்கி வருகிறது. வந்து கர்த்தர் அந்த இடத்தில் உயிரோடு கூட எழுப்புகிறான். இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறார். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அவர் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அப்ப முதலாவது காரியம், தேவ சமூகத்தில் கர்த்தர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை நமக்கு தருகின்றார். இரண்டாவது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 25வது சங்கீதம் 12வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் வாசிக்கலாம்.
கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ,
கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ,
அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார்.
அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார்.
கர்த்தருடைய ரகசியம்,
கர்த்தருடைய ரகசியம்
அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது.
அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது.
அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார்.
அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். இந்த ரெண்டு வசனங்களும் ஒரே காரியத்தை சற்று வித்தியாசமாய் சொல்லுகிறது. 12 வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். 14 வசனத்தில், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அப்ப தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார், தம்முடைய ரகசியத்தை போதிப்பார், தம்முடைய உடன்படிக்கையை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். யாருக்கு? பயப்படுகிற மனுஷருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சொல்லுகிறேன், இந்த இடத்துல ரெண்டு காரியம் சொல்றார். ரகசியத்தை போதிக்கிறார், தம்முடைய உடன்படிக்கையை அறிவிக்கிறார். ரகசியத்தை போதிக்கிறதுக்கும் உடன்படிக்கை அறிவிக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு தான் சொல்றாரு. சொன்னாலும் ரகசியத்தை போதிக்கிறதுக்கும் உடன்படிக்கை அறிவிக்கிறதும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ரகசியத்தை போதிக்கிறது என்றால் என்ன? வெளிப்பாடுகள், மறைவான காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தல். அது இன்னைக்கு காலையிலையும் ஸ்லைட்டா சொன்னேன் உங்களுக்கு. மறைவான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பதுதான் ரகசியத்தை போதிக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசி என்ன செய்யறது சொல்லிக் கொடுப்பார். அடுத்தது உன் வாழ்க்கையில் என்ன நடவடிக்கை எடுக்கணும், எப்படி நடக்கணும் சொல்லிக் கொடுப்பார். எங்க போகணும் சொல்லிக் கொடுப்பார். எதை செய்யணும் சொல்லிக் கொடுப்பார். எதை செய்யக்கூடாது சொல்லிக் கொடுப்பார். அப்போ கர்த்தர் ரகசியத்தை, ஏன்னா நமக்கு பல நேரத்தில் அடுத்த காரியங்கள் நமக்கு என்ன செய்யறது நம்முடைய அறிவுக்கு தெரியாது. அப்ப நம்முடைய அறிவுக்கு அது தெரியாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த மறைவா இருக்கிற அந்த ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி போதிக்கிறார். இது ஃபர்ஸ்ட் காரியம். ரெண்டாவது காரியம் பார்ப்பீர்கள் என்றால் உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். உடன்படிக்கை என்றால் கர்த்தருடைய கட்டளைகள். ரகசியம் என்பது மறைவான காரியங்கள், அது நம்முடைய பர்சனல் லைஃபா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு காரியமா இருக்கலாம். இரண்டாவது உடன்படிக்கை போதிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் வேதத்தில் நமக்கு பல கட்டளைகளை நம்மோடு கூட நமக்கு கொடுத்திருக்கிறார், உடன்படிக்கைகளை கொடுத்திருக்கிறார். இதை நீ செய்ய வேண்டும், இதன்படி நீ நடக்க வேண்டும். அப்ப அது யாருக்கு கர்த்தர் அதை போதிக்கிறார் என்றால் அவருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் போதிக்கிறார். ஏன்? அப்போ யார் அவருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் கீழ்ப்படிவார்கள், சொல்றதை செய்வாங்க. அப்ப சொல்றதை செய்யறவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுவாரே தவிர செய்யாதவங்களுக்கு கர்த்தர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். நம்மள தான் செய்யறோம். ஒருத்தர் நம்ம சொல்றதை ஒருத்தர் கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு திருப்பி சொல்லுவோம், இந்த காரியத்தை செய். அவங்க நம்பி நம்ம பல காரியத்தை சொல்லுவோம், சொல்லி இதையும் செய் அதையும் செய்யணும், பல பொறுப்புகளை கொடுப்போம், பல காரியங்களை சொல்லுவோம், இதை செய் என்று சொல்லுவோம். நம்ம சொல்றதையெல்லாம் அசட்ட பண்ணி செய்யாம ஒரு மனுஷன் இருக்கிறாங்கன்னா கொஞ்ச நாள் பார்ப்போம், அப்புறம் சொல்றதை நிறுத்திடுவோம். பேச அவங்ககிட்ட சொல்றதெல்லாம் வேஸ்ட் நினைச்சோம் இல்லையா? இவங்கிட்ட சொல்றது வேஸ்ட், இதுகிட்ட சொல்றதை விட பேசாம இருந்தெல்லாம் என்று சொல்லி சொல்றதை நம்ம நிறுத்திடுவோம். இதே தான் கர்த்தர் செய்வார். அப்போ நம்ம அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது கர்த்தர் ரகசியத்தை போதிக்கிறார், மறைவானது போதிக்கிறார். இரண்டாவது, உடன்படிக்கையை கர்த்தர் தெரியப்படுத்துகிறார். மறைவான காரியங்களை நமக்கு, அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கின்றார். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு தேவன் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளையும் ரகசியங்களையும் வெளிப்படுத்தி கொடுப்பது அது ஒரு ஆசீர்வாதம். யாருக்கு கொடுக்கிறார்? பயந்தவர்களுக்கு தான். அப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு எத்தனையோ சபைகள் என்ற பெயர்ல எத்தனையோ சபைகள் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய சபைகளில் தேவ சமூகத்தில் கர்த்தரை செய்கிறார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். இதை நீ இப்படி செய், ஏன்னா அங்க கீழ்ப்படிவாங்கிற காரியத்தினாலதான் கர்த்தரை செய்கிறாரு. அதை வெளிப்படுத்தி, சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்து அதற்கு செய்ய வைக்கிறார். ஆனால் சாதாரணமாய் சபை என்ற பெயர்ல எத்தனையோ நடக்கிற காரியத்தில் பார்க்கும்போது பல இடத்துல இந்த வெளிப்பாடு இருக்காது. என்னமோ ப்ரிப்பேர் பண்ணி, என்னமோ சொல்லி, என்னமோ முடிச்சு சாதாரண முடிப்பாங்க. ஏன்னா சொல்லியும் செய்ய மாட்டாங்கன்னு கர்த்தர் உணர்ந்தால் சொல்லவே மாட்டார், வெளிப்பாடே கிடைக்காது. அப்ப நம்ம வாழ்க்கை நல்லா புரியணும், கர்த்தர் நமக்கு ரகசியத்தை போதித்து நாம் நடக்க வேண்டிய கட்டளைகளை எல்லாம் நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆமேன். இதுக்கு வேதத்தில் ஒரு நல்ல உதாரணம் கொடுக்க நான் சொல்ற பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42:18 வாசிங்க. ஆதியாகமம் 42:18.
மூன்றாம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி,
யோசேப்பு தன் சகோதரர்களாகி அவர்களை நோக்கி,
நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள்,
போதும். யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். எவ்வளவு அழகா சொல்றவர், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருந்தான். புரியுதுங்களா? யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்த அந்த யோசேப்பு சொல்றான், நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். இந்த யோசேப்புடைய வாழ்க்கை நீங்க நல்லா பாத்தீங்களா, இந்த 39:39 அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கும். அப்ப அந்த பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு படி எடுத்த உடனே அவனுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் சொல்ற முதல் காரியம், அவனுடைய காரியம் ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தர் பார்க்கும் பொழுது, 37 அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இந்த 37 அவனை குறித்து ஆரம்பிக்கிற காரியம் எல்லாமே எடுத்த உடனே கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடுகளை தான் கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, 37:3 வாசிக்கலாம்.
இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமார எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு
பாருங்க, எடுத்த உடனே அவனுடைய வாழ்க்கை ஸ்டார்டிங், எடுத்த உடனே அவனை பத்தி சொல்றப்படுற காரியம், யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை ஆரம்பிக்குது. அப்போ யோசேப்பை குறித்து ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் சம்பவமே வெளிப்பாடு ஆரம்பிக்குது. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான். அப்போ யோசேப்பு முதலாவது ஒரு சொப்பனத்தை கண்டான். அரிக்கட்டுகள், அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து 12 சேர்ந்து வயல் வெளியிலே அரிகளை அறுக்கிறார்கள், கதிர்களை அறுக்கிறார்கள், எல்லாரும் கட்டி வைக்கிறார்கள். அவனுடைய அரிக்கட்டு நிற்கிறது, மற்ற 11 அரிக்கட்டுகள் அவனுடைய அரிக்கட்டுகளை வணங்குகிறது. அதுக்கு அடுத்த சம்பவம் படிக்க வேண்டாம், அதுக்கு அடுத்த சம்பவம் பின்னாடி அடுத்து தொடர்ந்து வருகிறது. அவன் வேறொரு சொப்பனம், 9 பார்க்கும்போது அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் என்று சொல்லுகிறான். சூரியனும் சந்திரனும் 11 என்னை வணங்கிற்றுங்கிறான். அப்ப பாருங்க, அவனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுதே ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறான். அப்ப அவனுக்கு எவ்வளவு வயசு? 17 17 இருக்கும் பொழுதே கர்த்தர் அவனுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார், சொப்பனத்தை கொடுக்கிறார், அவனுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார். இதெல்லாம் அவனுக்கு 30 நிறைவேறுது. ஆனா அந்த 17 கர்த்தர் அவனுக்கு சொல்றார். இதெல்லாம் அடுத்த காரியம், இன்னும் அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கர்த்தர் அவனை உருவாக்கி 30 நடக்குது. 30 அவன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்களை அவன் 17 இருக்கும் பொழுதே கர்த்தர் அவனுக்கு பேசுகிறார். அப்போ இது என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பு கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் ரகசியத்தை போதிக்கிறார். அவனுடைய வாழ்க்கை குறித்த ரகசியத்தை போதித்தார். பின்னால நீங்க போகும்பொழுது பாருங்க, அவன் வாழ்க்கையில் இருந்த ரகசியத்தை போதிக்கிறது மட்டுமல்ல, பார்வோனுக்கு வரும் சொப்பனத்தையும் கர்த்தர் அவன் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அதுக்கு அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா, பார்வோனுக்கு இரண்டு சொப்பனம் வருது. இவனுக்கு ரெண்டு சொப்பனம் வந்தது போலவே பார்வோனுக்கு ரெண்டு சொப்பனம் வருகிறது. அதற்கு விளக்கம் கொடுக்கிறான். அவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது பானபாத்திரக்காரன் சுயம் வாங்கி அவங்க ரெண்டு பேருக்கு சொப்பனம் வருது. அந்த ரெண்டு பேருடைய சொப்பனத்துக்கும் விளக்கம் கொடுக்கிறான். அப்ப பாருங்க, முதலாவது இவனுடைய சொப்பனத்திற்கு கர்த்தர் விளக்க அறிவை கொடுத்து அவனுக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார். இரண்டாவது, அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சுயம்பாகி பானபாத்திரக்காரன் அவங்க சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்க வைக்கிறார். பின்பு ராஜாவாகிய பார்வோனுடைய சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுக்க வைக்கிறார். இருந்து என்ன தெரியுது, அவனுடைய வாழ்க்கை முழுவதும் வெளிப்பாடுகள், அவனை குறித்த வெளிப்பாடு, அவனை சுற்றி இருக்கிற மனுஷர்களை குறித்த வெளிப்பாடு, ராஜாவை குறித்த வெளிப்பாடு, தேசத்தை குறித்த வெளிப்பாடு, முழு உலகத்தில் வரப்போகிற பஞ்சத்தை குறித்த வெளிப்பாடு. அப்ப அந்த அவ்வளவு வெளிப்பாடு, முழு உலகத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்குள் இருந்தது. காரணம் என்ன? அவன் சொல்றான், நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன், நான் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன். நான் சொல்றேன், தேவ பிள்ளைகள், சாதாரண அறிவோடு நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்க வேண்டும். சாதாரணமா நீங்க வாழ்க்கை திருப்தி ஆகக்கூடாது. உங்களோடு கர்த்தர் பேசுறாரா? பேசணும், கண்டிப்பா பேசணும். புரியுதா? கண்டிப்பா பேசணும். இல்லைன்னா நம்ம வந்து சரியானபடி நம்ம கர்த்தரோடு கூட நமக்கு சரியான டேர்ம்ஸ் இல்லைன்னு அர்த்தம். பேசணும், கர்த்தர் கண்டிப்பா பேசணும். உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் காரியத்தை குறித்து கண்டிப்பா கர்த்தர் உங்களோடு பேசணும். அதுதான் வாழ்க்கை. புரியுதா? இதுதான் வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையின கர்த்தருடைய சத்தத்தை கண்டிப்பா நம்ம கேட்கணும். ஏன்னா கர்த்தரிடத்துல நம்ம மட்டும் பேசுறதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்போ உலகத்திலே எல்லா ஜனங்களும் தான் ஏதோ ஒரு தேடுறாங்க, போறாங்க, அவங்க பேசுறாங்க, இல்ல அதை செய் இதை செய்யு சொல்லி கையை மூடி என்னமோ சொல்லிட்டு வராங்க. இவங்க மட்டும் தான் பேசுவாங்க, அது பேசாது. கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேளாது, வாயிருந்தும் பேசாது, பேசாது. நம்மளும் அதே காரியம் செஞ்ச நமக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம மட்டும் பேசிட்டு அது ஒண்ணும் பேசலைன்னா நமக்கும் அதுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒண்ணுதானே. அப்ப நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர். ஆமேன். பேசுகிறவர், பேசுகிறவர், ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் பேசுகிறவர். கண்டிப்பா சொல்ற, அவர் பேசுகிறவர். நீங்கள் வாஞ்சித்தால், நீங்கள் அவரோடு உங்கள் இருதயத்தை செம்மையாய் அவரோடு தொடர்பு வைத்தால், கண்டிப்பா சொல்ற கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு சொப்பனத்தின் மூலமாக கூட கர்த்தர் பேச முடியும். இதுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சின்றது தேவையே கிடையாது. பெரிய 10 வருஷம் விசுவாசி என்றால் கர்த்தர் பேசுவார் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? நான் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு 26 வருஷத்துக்கு மேலாச்சு, 26 வருஷம் ஆச்சு. 26 வருஷத்துல சொல்றேன், இதுவரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை எந்த சூழ்நிலையிலும் நான் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன். என் வாழ்க்கையில முக்கியமாய் நான் தீர்மானம் எடுத்த அத்தனை காரியங்களிலும் எனக்கு சந்தேகமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. கர்த்தர் சொல்லிதான் செய்கிறேன்றது எனக்கு 100க்கு 100 முழு நிச்சயம் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், தெளிவு உண்டு. இதுல இந்த கர்த்தர் பேசுறதுக்கு என்னைக்கு ஆரம்பிச்சு தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் ஆரம்பிச்சது. ரட்சிக்கப்பட்ட முதல் நாளே கர்த்தரை கூட பேசினார். ஃபர்ஸ்ட் டே, ரட்சிக்கப்பட்டு 24 மணி நேரம் கூட ஆகல, ஃபர்ஸ்ட் டே என்னோட கர்த்தர் பேசினார். அன்னைக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். சாயங்காலம் ஒரு கூட்டத்தில் போய் கர்த்தர் என்னை ரட்சித்தார். அப்ப ரட்சிக்கப்பட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே தெரியாது, அதை பத்தி பிளைண்டா ரட்சிக்கப்பட்டாச்சு. போன இந்த கூட்டத்தில் என் வாழ்க்கை உடந்த பாவரிக்கை பண்ண அழுத ஒப்பு கொடுத்த வாழ்க்கை மாறி போச்சு. வீட்டுக்கு வந்த என்ன நடந்துச்சுன்னு தெரியல, வாழ்க்கை மாறி போச்சு, அவ்வளவுதான் தெரியும். கர்த்தரின் பாவத்தை மன்னிச்சார். 24 மணி நேரம் கூட ஆகல வந்தேன். அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு ஒரு 10 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி படுத்து தூங்கினேன். வீட்டில் நான் படுத்து தூங்கும் பொழுது அன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு சொப்பனம், அழகான ஒரு சொப்பனம். அன்னைக்கு ராத்திரியே ஒரு இல்லை ரட்சிக்கப்பட்டு ஒரு 4-5 மணி நேரம் தான் மிஞ்சி போனான். 10 மணிக்கு படுக்கிறேன், அது எத்தனை நைட்டில் சொப்பனம் வருது. அன்னைக்கு நைட்டு படுத்த உடனே தூக்கத்தில் ஒரு அழகான சொப்பனம். எங்கள் வீட்டில் அந்த ஹாலில் நான் இருக்கிறேன். என்னுடைய அம்மா, என்னுடைய தாயார் சேரில் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அப்படி இப்ப பார்த்த மாதிரி இருக்குது. 26 வருஷத்துக்கு முன்னாடி கண்டது இப்ப எனக்கு அப்படி கண்ணு முன்னால பார்க்க மாதிரி இருக்குது. ஒரு ஸ்டீல் சேர், அது அந்த மெட்டல் சேர்ல அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் அவங்கள பார்த்த மாதிரி தரையில உட்கார்ந்துட்டு இப்படி கையை இப்படி ரெண்டு கை இப்படி தரையில் இப்படி ஊனிட்டு அவளை தரையில் உட்கார்ந்துட்டு அவங்களோட பேசிட்டு இருக்கிறேன். அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது திடீர் என்று சொல்லி நான் அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்து அப்படி திரும்பி வெளியில பாக்குறேன். வெளியில பார்க்கும் பொழுது கதவு கடியை பார்க்குறேங்க. வீட்டுக்கும் அந்த வெளியில காம்பவுண்ட் வாலுக்கு நடுவிலே ஒரு நல்ல மண் பரப்பு இருந்துச்சு. அப்ப அந்த மண் பரப்பிலே தரையே தெரியாதபடி, ஒரு மண்ணு கூட தெரியாதபடி முழுவதும் அப்படியே பாம்புகள் அப்படியே நெளிஞ்சிட்டு இருக்குது. மண்ணே தெரியல, ஒரு மண்ணு கூட தரையே தெரியல. அவ்வளவு பாம்பு அப்படியே பின்னிக்கிட்டு இருக்குது, ஆயிரக்கணக்கான பாம்புகள் வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் நடுவில் அவ்வளவு பாம்புகள் இருக்குது. நான் அதை சாதாரணமாக பார்த்துட்டு இதுன்னு இவ்வளவு பாம்புங்க வெளியில் அப்படி நடிஞ்சிருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு நான் திரும்பியும் பேசிட்டே இருக்கிறேன். பேசிட்டே இருக்கும் பொழுது திடீரென்று நான் ரெண்டு கையை ஊனிக்கொண்டிருக்கிறேன். நான் திடீரென்று இப்படி கையை தூக்குறேன். கையை தூக்கும் பொழுது என் பின்னால் இப்படி கையில் என்னமோ டச் ஆகுது, படுது. என்ன படுதுன்னு சொல்லி அப்படியே பிடி கையில் பட்டதை இப்படி பிடிச்சி பார்க்குறேன். ஒரு பெரிய பாம்பு கரெக்டாக அதன் தலையை அப்படி நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். என் தலை கரெக்டா அதோட தலையின் கையில மாட்டிட்டு இருக்கு. தலையை பிடிச்சிட்டு பெரிய பாம்பா இருக்கிறது. பிடித்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியே எடுத்துட்டு பாக்குற பார்த்தாலும் எனக்கு அதிர்ச்சியே வரல, அந்த சொப்பனத்துல அதிர்ச்சியே வரல. பாம்பு பிடிச்சிருக்கிறமே உடனே அதை பார்த்துன்னா அப்படியே ஒரே ஒரு நசுக்கு தலையை அப்படியே நசுக்கி அப்படி தூக்கி அதை வெளியில் அப்படி வீசி எறிகிறேன். வீசி எறிந்த உடனே கத்தருடைய சத்தம் எனக்கு அந்த இடத்துல அந்த சொப்பனத்துல கேட்குது. மகனே, நீ சத்துருவை மேற்கொண்டாய். அந்த சத்தம் கேட்டுச்சு. உடனே நீ சத்துருவை மேற்கொண்டாய். அந்த சத்தம் அன்னைக்கே இது ரட்சிக்கப்பட்டு என் பாவம் மன்னிக்கப்பட்டு ஒரு 10 மணி நேரம் கூட கிடையாது, ஒரு சில மணி நேரத்தில் கர்த்தர் பேசினார். நான் ரட்சிக்கப்பட்டது என்பதை அன்னைக்கே கர்த்தர் பேசினார், நீ சத்துருவை மேற்கொண்டுட்ட அப்படின்னார். அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், இந்த மெசேஜ் வரைக்கும் சொல்றேன், கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டுதான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும், 100% திட்டமா தெரியும், 100% தெரியும். சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். கண்டிப்பா பேசுவேன். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு. உங்களோடும் பேசுவார். உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் குழப்பம், என்ன செய்யறதுன்னு தெரியல, இதுக்கு நீங்க பெருசா நீங்க போட்டு குழம்ப வேண்டாம். இங்கேயும் அங்கேயும் ஓடி போய் நீங்க அலைய வேண்டாம். யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா, அலைய வேண்டாம். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தால் நிச்சயமா சொல்ற ஒரு சொப்பனத்தின் வாயிலாய் கர்த்தரங்களோடு பேசுவார். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரங்களோடு கூட பேசுவார். ஒவ்வொரு காரியத்தில் திட்டமா பேசுவார். தன்னுடைய பிள்ளைகள் குழப்பத்தோடு கூட இருக்கிறது ஒருபோதும் கர்த்தருக்கு சித்தம் அல்ல. புரியுதா? ஒருபோதும் தேவ சித்தம் அல்ல. நம்ம குழம்பி போய் தலைப்பிச்சு உட்காந்துக்கிறது ஒருபோதும் கர்த்தருடைய சித்தமே அல்ல. தேவ சித்தம் நமக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தி நம்மோடு பேசுவதுதான் தேவ சித்தம். அப்ப கர்த்தர் விரும்புறார். யோசேப்பு சொன்னான், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவன் வாழ்க்கையில நடந்துச்சு எல்லாமே வெளிப்பாடுதான் இல்லையா? அவனுடைய சொந்த காரியம், அவனுடைய எதிர்காலம் அவனுக்கு வெளிப்பாடு, அவனோடு கூட இருந்த சிறைச்சாலையில் இருந்த கைதிகளுக்கு வெளிப்பாடு, ராஜாவுக்கே வெளிப்பாடு, முழு தேசத்தை குறித்த வெளிப்பாடு, எல்லாம் வெளிப்பாடு. அப்ப உங்களுக்கும் கர்த்தர் அதை செய்வார். எதிர்பாருங்க. உங்கள் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் கண்டிப்பா சொல்லுவார். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது கண்டிப்பா சொல்லுவார். அவர் சொல்றபடி கண்டிப்பா நடக்கும். ஆமேன். கண்டிப்பா அது நடக்கும். அப்படி அவர் சொல்லிட்டார்னு உங்களுக்கு ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா யார் வந்து என்ன சொன்னாலும் உங்களுக்கு குழப்பமும் இருக்காது, கலக்கமும் இருக்காது, பயமும் இருக்காது, திகிலும் இருக்காது, எல்லாம் கம்ஃபர்டபுளா உங்களுக்கு இருக்கும். ஆமேன். சகலம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு சரியான விதத்தில் உங்களுக்கு அவர் செய்கிறதை உங்களால் பார்க்க முடியும். 3வது சங்கீதம் 103:11 17வது வாசிக்கலாம்.
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ,
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ,
அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல்,
அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல்
அவருடைய கிருபையும்,
அவருடைய கிருபையும்
அவ்வளவு பெரிதாயிருக்கிறது,
அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அடுத்தது 17வது வாசிக்கலாம்.
கர்த்தருடைய கிருபையோ,
கர்த்தருடைய கிருபையோ
அவருக்கு பயந்தவர்கள் மேலும்,
அவருக்கு பயந்தவர்கள் மேலும்
அவருடைய நீதி,
அவருடைய நீதி
அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் மேலும்
அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும்
அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது.
அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அடுத்தது கர்த்தருக்கு கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. இந்த ரெண்டு வசனங்களும் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், கிருபை செய்கிறார். புரிதல கிருபை. அப்ப இதுக்கு ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறார், எப்படிப்பட்ட கிருபை? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அந்த கிருபை அவர்கள் மேலும் மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் எல்லாரும் அந்த கிருபையானது பெருகுகிறது. அவருடைய கிருபையும் நீதியும் அவருடைய வாழ்க்கையோடு முடிவடையாமல் அது அவருடைய சந்ததிக்குள்ளும் கடந்து போகிறது. அப்ப கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சொல்றேன், நம்ம மட்டுமல்ல நம்முடைய சந்ததி ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறது. ஆமென். சந்ததி ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிறது, பெரிய காரியம். இதுல பாருங்க, சொல்ற வார்த்தை பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, கம்பாரிசன் கொடுக்கிறார், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறது, அது மாதிரி அவருடைய கிருபை. அப்போ பூமிக்கு வானம் அந்த உயரத்தை யார் சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியாது. கணக்கில் அடங்காத தூரம் அது. இப்ப நமக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிற நட்சத்திரங்களே பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் லைட் இயர்ஸுக்கு தூரத்தில் இருக்குதுன்றாங்க. ஒரு வெளிச்சம் ஒரு செகண்ட்ல எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது? அப்போ ஒரு வெளிச்சம் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுமோ அதுதான் என்ன செய்யுது, லைட் இயர். அது வந்து ஒரு மணி நேரத்துக்கு அதனுடைய கிலோமீட்டர் ஸ்பீடு. அப்போ அந்த வெளிச்சத்தின் வேகம் பில்லியன் என்றால் 100 கோடி. பில்லியன்ஸ் ஆஃப் பில்லியனா 100 கோடி 100 கோடியான ஆண்டுகள். அப்போ அந்த வெளிச்சத்தின் வேகம் அப்படி கோடிக்கணக்கான கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி ஆண்டுகள் அந்த வெளிச்சத்தின் வேகத்தில் டிராவல் பண்ணி போனா கூட பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போய் அடைய முடியாது. அது பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்கே அந்த லெவல். அப்போ அவைகளுக்கு மேலாக பார்க்கும்போது இன்னும் ஏராளமாக இருக்கிறது. அப்போ பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமோ. இப்போ ஒரு கேலக்சி, கேலக்சின்னு பார்க்கும்போது அதுல கோடான கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது. அது போல பல கோடான கோடி கேலக்சி இருக்குன்றாங்க, கோடிக்கணக்கான கேலக்சி இருக்குது. ஒரு கேலக்சியில் இருக்கிற நட்சத்திரத்தை எண்ண முடியாது. அது போல கோடிக்கணக்கான கேலக்சி இருக்குதா வானத்துல. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலதான் வானம். இதெல்லாம் வானத்துக்கு கீழதா இருக்குது. எல்லாமே இத்தனை சமாச்சாரங்களும் வானத்துக்கு கீழதா இருக்குது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இந்த வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அது யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தனக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் இருக்குதுன்றார். அப்ப நல்ல பாருங்க, இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு பயப்படுகிறவர்களுக்கு நான் அளிக்கும் கிருபையை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாதுங்கிறார். ஒரே வார்த்தையில் சொல்ல போன, இவ்வளவுதான் நான் உங்கள்கிட்ட கிருபை வைக்கிறேன்னு சொல்லவே முடியாது. அவன் உண்மையிலேயே சொல்றேன், தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாவற்றை பார்க்கிலும் கிருபை முக்கியம். ஆமேன். கிருபை முக்கியம். புலம்பலின் புஸ்தகம் 3:22-23 வசனங்கள் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். அப்ப நாம் அழிஞ்சு போகாமல் இருக்கிறோம் என்றால் அது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு பயப்படும் பொழுது நாம் அழிஞ்சு போகாதபடிக்கு தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அப்ப நாம் அழியாமல் இருக்கிறோன்றது அதுக்கு காரணம் என்ன? தேவ கிருபை. அப்போ கர்த்தருக்கு பயந்தால் அவர்களுக்கு அழிவு இல்லை. ஆமேன். கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அவருடைய வாழ்க்கையில் அழிவில்லை. கர்த்தர் அவர்களை எப்பொழுதும் பாதுகாக்கிறார். அது ரொம்ப முக்கியம். அப்ப தேவ பிள்ளைகள் நம்ம நல்லா கவனிக்க, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயந்து நடக்க ஆரம்பிங்க. தேவ கிருபை உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை நமக்கு போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருக்கு என்று மகிமையான ஊழியங்களை பாடுகள் நடுவிலே அவர் செஞ்சார். அவருடைய சரீரத்திலும் சில நேரத்திலே அந்த ஊழியத்து நிமித்தம், பிரயாணத்தில் இருக்கிறது நிமித்தம் பாதிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தர் அவருக்கு சொன்னார், 2 கொரிந்தியர் 12:9, என் கிருபை உனக்கு போதும். அது போதும், நீ வேற எதையும் நம்பியிருக்காத, என் கிருபை நம்பியிரு, அது போதும். அப்போ நம்ம வாழ்க்கையில் சொல்ற தேவ கிருபை, அவர் நம்மேல் கிருபையா இருந்துட்டார்னா போதும், வேற எதுவுமே நமக்கு தேவையே இல்லை. அந்த கிருபை நமக்கு எவ்வளவு அதிகமாய் கிடைக்கிறது எங்கன்னு பார்த்தால், அவருக்கு பயந்திருக்கும் பொழுது. பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபை பல இடங்களில் பல விதங்களில் வெளிப்படும். இப்ப பாத்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மையா இருந்தால் கிருபை அளிக்கிறார், கிருபை. 2 கொரிந்தியர் 4:15 சொல்லுகிறது, அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகும். இதெல்லாம் ஒரு லிமிட் சொல்றாரு. ஆனால் பயந்தவர்களுக்கு அதுக்கு ஒரு லிமிட் சொல்றாரு, பூமிக்கு வானம்ங்கிறார், அதுக்கு எல்லையே கிடையாது. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணா அதுக்கு ஒரு கிருபை புதுசா கொஞ்சம் கிடைக்கும். தாழ்மையா நடந்தா அதுக்கு ஒரு கிருபை. ஆனால் பயந்தால் அளவுக்கு அதிகமான கிருபை. அவருக்கு பயந்து நடந்தால் அளவில்லாத கிருபை கிடைக்கிறது. ஆமேன். பாத்தீங்களா, அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயம் கர்த்தருக்கு பயப்படுறது பாருங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம். அதன் மூலமா ஏராளமான கிருபை நமக்கு கர்த்தர் கொடுக்கின்றார். அப்ப 3வது பார்க்கும் பொழுது, கிருபை நமக்கு அளவில்லாமல் கிடைக்கிறது. 4வது காரியத்துக்கு போவோம். 145வது சங்கீதம் 19வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து,
அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து,
அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு,
அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு
அவர்களை ரட்சிக்கிறார்,
அவர்களை ரட்சிக்கிறார். 4வது நாம் பார்த்திருக்கிறோம், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். 4வது ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் விருப்பத்தை, அவர்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அவருடைய டிசைர் என்னன்னு பார்க்கிறார், என்னத்தை விரும்புறாங்க அதை பார்க்கிறார். அவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அவர்கள் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். இதுல என்ன தெரியுது, அவருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறார். அவருக்கு பயந்திருந்தால் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். அது எந்த லெவல்ல, அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற லெவல்ல கர்த்தர் செய்கிறார். ஆமேன். அப்போ விரும்பி கேட்டால் கர்த்தர் அதை கண்டிப்பாக செய்வார். வேதத்தில் கர்த்தருக்கு உறுதி சொல்லப்பட்டிருக்க, சாலமோனை பார்க்கிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோன் அவன் ஞானத்தில் சிறந்தவனாக இருந்தான். அவ சேபா தேசத்து ராஜஸ்திரி சாலமோன் இடத்துல வந்தார். அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் அவனிடத்தில் எதையெல்லாம் விரும்பி கேட்டாலோ அதையெல்லாம் அவளுக்கு கொடுத்தான்னு போட்டிருக்கு. யாரு? சாலமோன். அவள் எதையெல்லாம் விரும்பி கேட்டாலோ அதையெல்லாம் கொடுத்தானா. இது சாலமோன். அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்தவரே கர்த்தர். அந்த சாலமோனை பார்க்கிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ ஒரு சாலமோனை தன்னிடத்தில் விரும்பி கேட்ட எல்லாத்தையும் கொடுக்க முடியுமானால், அவனை பார்க்கிலும் பெரியவராகிய நம்முடைய ஆண்டவர் அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிறார். ஆமேன். அவர்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிறார். உங்கள் விருப்பம் நல்ல ஒரு விருப்பமாக இருந்தால், அதுக்குன்னு எல்லாத்தையும் நம்ம சொல்றதுக்கு இல்லை இல்லையா, கண்டதில்லை, நல்ல விருப்பமானால், தேவ சித்தத்திற்கு ஏற்ற விருப்பமானால், அது ஒரு பிரயோஜனமான விருப்பமானால், கண்டிப்பா சொல்றேன், கர்த்தர் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அப்போ பயப்படும் பொழுது நான் சொல்ல, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஒவ்வொரு ஜபத்தையும் கவனித்து பதில் அளிக்கிறார். நம்முடைய ஜபத்திற்கு பதில் வர வேண்டுமா, நம்ம சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபத்திற்கு கண்டிப்பாய் பதில் கொடுக்கிறார். எடுத்த வாசியங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இது 15 அதிகாரத்தில் 22 வசனத்தில் படிக்க வேண்டாம், 22 வசனத்திலிருந்து 28 வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் வருகிறது. இந்த 22 28 வரைக்கும் பார்க்கும் பொழுது, கானானிய ஸ்திரீ, இவள் ஒரு புறஜாதி பெண். இந்த புறஜாதி பெண் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வருகிறாள், வந்து கேட்கிறாள், ஆண்டவரே, என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், அவளை நீர் சுகமாக்க வேண்டும், அவளை நீர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை பேசாமல் இருக்கிறார், அவள் கேட்டதுக்கு பதில் கொடுக்காமல் இருக்கிறார். திரும்பவும் அவள் அவரை பின்தொடர்ந்து கூப்பிட்டாள், அந்த சம்பவத்தெல்லாம் வருகிறது, பின்தொடர்ந்து கூப்பிட்டாள். அப்பொழுது சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, இவளை அனுப்பிவிடும், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. கர்த்தர் சொன்னாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேலின் வீட்டாரிடத்திற்கு அல்லாமல் அனுப்பப்பட்டனை அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார் ஃபர்ஸ்ட். அதற்கு பிறகு அவ விடல, அவள் அவரை பணிந்து கொண்டாள். அதான் தாழ்மை, ஒப்பு கொடுக்கிற பயந்து, அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பணிந்து கொள்ளுகிறாள். பணிந்து கொண்டு ஆண்டவரே உதவி செய்யும். அப்போ இயேசு கிறிஸ்து, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. ஆனால் அவள் தொடர்ந்து தேவ பயத்தை விட்டுவிடவே இல்லை, தொடர்ந்து கேட்கிறாள், மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லுகிறாள். அப்ப பாருங்க, கர்த்தர் அவளுக்கு கடைசியிலே அவளுக்கு பதில் கொடுக்கிறார். 28 வசனத்தை வாசிக்கலாம்.
இயேசு அவளுக்கு
பிரதியுத்தரமாக,
ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது,
நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார்.
அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம்,
ஆனால் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அப்ப இவளுக்கு எந்த அளவுக்கு தேவ பயம் இருக்குமானால் அந்த அளவுக்கு கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அவளுக்கு அவருக்கு முன்பாக வந்திருக்கிறார். அப்ப கர்த்தர் அதை கவனிக்கிறார், கனம் பண்ணுகிறார். கடைசியில் அவளுக்கு பதில் கொடுக்கும்போது அடக சொல்றார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அவருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கிறார். அப்புறம் சொல்றவங்க வாழ்க்கையிலே நல்ல விருப்பங்கள் இருக்கலாம், அது நிறைவேறாத விருப்பங்களாக இருக்கலாம். கர்த்தருக்கு இன்னும் பயப்படுகிற பயத்தை கூட்டுங்கள். கண்டிப்பா சொல்றேன், உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலளிப்பார். கண்டிப்பா உங்களுக்கு பதிலளித்து கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். அடுத்தது 5 காரியத்துக்கு போகலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 5 ஆசீர்வாதம் 10:27 வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தருக்கு பயப்படுதல்,
ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், 5 ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயந்திருந்தால் ஆயுசு நாட்கள் அதிகமாயிருக்கும். ஆமென். ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். அதிக ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழும்படி, கர்த்தருக்காய் வாழும்படி கர்த்தர் உதவி செய்வார். அப்ப 5 ஆசீர்வாதம் ஒரு பெரிய காரியம். ஆயுசு நாட்களை கர்த்தர் அதிகரிக்கிறார், புரியுதுங்களா? அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாருமே இந்த உலகத்தில் சாகிறதுக்கு யாருமே விரும்புறதில்லை இல்லையா, வாழணுன்றாங்க. அப்போ இந்த ஆயுசு நாட்கள் அதிகமா இருக்கிறதுக்கு என்ன ரீசன், என்ன காரியம்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுதல். அது ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தர் கண்டிப்பாய் அதிகமாக்கி கர்த்தர் கொடுப்பார். என்ன நிலைமை வந்தாலும் கர்த்தர்களை பாதுகாத்து ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். பிரச்சனை வரலாம், போராட்டம் வரலாம், என்ன வரலாம், ஆனாலும் கர்த்தர் ஆயுசு நாட்களை கர்த்தர் அவர்களுக்கு பெருக பண்ணுவார். ஒரு உதாரணம் பாருங்க, வேதத்தில் காட்டுற பாருங்க, யோபுவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 8 வாசிக்கலாம்.
ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன்
உத்தமனும்
சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான்.
புரியுதுங்களா? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். 8 வசனத்திலே கர்த்தர் பேசுறாரு, படிப்போம்.
கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ,
உத்தமனும்
சன்மார்க்கனும்
தேவனுக்கு பயந்து
பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய
அவனைப் போல
பூமியில் ஒருவனும் இல்லை என்றார்.
இப்படி யோபுவை குறித்து இந்த முதல் அதிகாரத்திலேயே ரெண்டு முறை அவனை குறித்த சாட்சி. ஒன்று, அவன் தேவனுக்கு பயந்தவன் என்று வேதம் கொடுக்கிற சாட்சி. இரண்டாவது, கர்த்தர் தன் வாயினாலேயே சொல்ற சாட்சி, அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இந்த யோபுவின் வாழ்க்கை நமக்கு நல்லா தெரியும். அவன் கடுமையாய் சோதிக்கப்பட்டான். அவனுடைய 10 பிள்ளைகளை இழக்கிறான், ஆஸ்தைகளை இழக்கிறான், தன்னுடைய சரீரத்தின் சுகத்தை இழக்கிறான், மனைவியுடைய அன்பை இழக்கிறான், எல்லாத்தையும் இழந்து பரிதாபமான நிலைமைக்கு வந்து விடுகிறான். என்னுடைய ஆயுசு நாட்கள் என்ன தெரியுமா? யோபு, யோபுடைய வாழ்க்கையிலே இவன் தேவனுக்கு பயந்தவன். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு மோசமாய் இவன் பாதிக்கப்பட்டுட்டான். இவன் ஆயுசு நாட்களை தெரியணுமா? யோபுவின் புஸ்தகத்தின் கடைசி ரெண்டு வசனங்களை படிங்க.
இதற்கு பின்பு
யோபு
140 வருஷம் உயிரோடு இருந்து.
இதற்கு பின்பு 140 வருஷம், மொத்தம் 140 வருஷம் கிடையாது, புரியுதா? அவன் வாழ்க்கையில் ஏற்பட்டதான அத்தனை இழப்புகள் எல்லாம் முடிஞ்சு அவனுக்கு அதுக்கு பிறகு இழந்தது எல்லாத்தையும் திரும்ப பெறுகிறான். அதுக்கு பிறகு 10 பிள்ளைகள் பிறகுது, குறைஞ்சபட்சம் 10 வருஷம், புரியுதுங்களா? அந்த எல்லாம் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தான் தெரியாது. அந்த சோதனை வரும்போது அவனுக்கு என்ன வயசுன்னு தெரியாது, ரெக்கார்டு இல்லை. அப்போ அவன் சோதனை வரும்பொழுது, அவனுக்கு இழப்புகள் வரும்பொழுது அவனுக்கு என்ன வயசோ தெரியாது. ஆனால் அதுக்கு பிறகு அவன் எல்லாமே இழந்துட்டான். 10 பிள்ளைகளை இழந்தான், எல்லாம் போச்சு. அதுக்கு பிறகு அவன் சரீரத்தில் சுகத்தை அடைந்து 10 பிள்ளைகளை, இன்னும் 10 பிள்ளைகளை அவன் பெற்று ஆஸ்திகள் எல்லாம் திரும்ப பெற்று அதை அனுபவிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 140 வருஷம் இருந்தான், பாத்தீங்களா? எக்ஸ்ட்ரா 140 வருஷம், எக்ஸ்ட்ராவே 140 வருஷம். அதுக்கு முன்னால் இருந்த காலம் எவ்வளவுன்னு தெரியாது. ஏன்னா யோபுவின் காலம் வந்து மோசையின் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர் என்பது சரித்திரம். யோபு வாழ்ந்தது, அதனால யோபுவின் காலம் வந்து என்ன சொல்றதுன்னா, அதுக்கு ரெக்கார்டு இல்லாத காலம், கணக்கு குறிக்கப்படாத காலத்தில் வாழ்ந்தவன் யோபு. அப்போ அவனுடைய ஆயுசு நாட்களை எப்ப பிறந்தான்றது ரெக்கார்டு பைபிளில் கிடையாது. அப்போ அவன் எப்போ பிறந்தான்னு தெரியாது. அவனுக்கு அந்த சம்பவம் நடக்கும்போது அவனுக்கு 400 வயசு இருந்திருக்கலாம், 500 வருஷம் இருந்திருக்கலாம், 600 வருஷம் கூட இருந்திருக்கலாம் அவனுக்கு அந்த சோதனை வந்தபோது. ஆனால் அதுக்கு பிறகு எல்லாத்தையும் இழந்து திரும்ப பெற்று அதை அனுபவிப்பதற்கு பிளஸ் 140 வருஷம் கர்த்தர் கொடுத்தார், எக்ஸ்ட்ரா 140 வருஷம் கொடுத்தார். அப்போ அவனுக்கு எவ்வளவு பெரிய நீண்ட ஒரு ஆயுளை கர்த்தர் கொடுத்தார். ஏன்? கர்த்தருக்கு பயந்தவன். அப்ப கர்த்தருக்கு பயந்தவன் இந்த உலகத்திலே அவன் நல்லா வாழணும்னு கர்த்தர் விரும்புறார். 10 பிள்ளைகள் பிறந்தாம அர்த்தம் செத்து போயிருக்கலாம், ஆனா கர்த்தர் அப்படி விடல. அந்த 10 பிள்ளைகளோடு நல்லா வாழ்ந்தான். பாருங்க, நல்லா வாழ்ந்து அவன் பாருங்க, கடைசி 16 வருஷத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
இதற்கு பின்பு யோபு 140 வருஷம்
உயிரோடு இருந்து
4 தலைமுறையாக,
நல்லா பாருங்க, 4 தலைமுறையாக
தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான்,
பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அதுக்கு பிறகு 4 ஜெனரேஷன் பார்த்துட்டான், புரியுதா உங்களுக்கு? அதுக்கு பிறகு 4 ஜெனரேஷன் பார்த்தானான், பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், பிள்ளைகள் பேர பிள்ளைகள், அதுக்கு பிள்ளைகள் பிறந்தது எல்லாம் 4 தலைமுறையை பார்த்து, 140 வருஷம் உயிரோடு இருந்த 4 தலைமுறைகளை பார்த்து பூரண வயசு உள்ளவனாக இந்த உலகத்தில் மரித்தான். ஏன்? ஒரே காரியம், தேவனுக்கு பயந்தவன். அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அடுத்தது 6 வாசிக்கலாம், சங்கீதம் 34:9 வாசிக்கலாம். சங்கீதம் 34:9, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. 6 ஆசீர்வாதம், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, ஆசீர்வாதமே குறையாது. அவருக்கு பயந்தால் ஒரு குறையும் வராது. ஆமென். கர்த்தருக்கு பயந்தால் ஒரு ஆசீர்வாதமும் குறையாது, சகலமும் பரிபூர்ணமாயிருக்கும். குறைவு படுற மாதிரி வறந்தாலும் தேவன் அற்புதம் செய்வார். ஆமேன். அவருக்கு பயந்திருந்தால் ஒரு குறையும் வராது, ஒரு குறையும் வராது. வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பா சொல்ற கர்த்தர் அந்த குறைவை மாத்தி கொடுப்பார். வேதத்தில் அதுக்கு உதாரணம் இருக்குது, பாருங்க, ஒரு நல்ல உதாரணம் காட்டுறேன் பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். ரெண்டு ராஜாக்கள் 4 முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
தீர்க்கதரிசியுடைய புத்தரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ
எலிசாவை பார்த்து
உமது அடியாளாகிய என் புருஷன் இறந்து போனான்
உமது அடியான்
கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவேன்.
கடன் கொடுத்தவன்
இப்போது என் 2 தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றான்.
போதும். தீர்க்கதரிசிகளின் புத்தரருடைய மனைவி ஒரு நாள் அந்த இடத்தில் வருகிறாள். எலிசா கிட்ட வரா வந்து சொல்றான், உமது அடியானாகிய என்னுடைய புருஷன் இறந்து போனான், ஆனால் அவன் எப்படிப்பட்டவன், கர்த்தருக்கு பயந்து நடந்தவனாயிருந்தான். அப்ப பயந்து நடந்தான். அப்போ இந்த இடத்துல இந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்தில் பார்க்கும் போது ஒரு குறைவு வருகிறது போல இருக்கிறது. ஆனா நடந்தது என்ன, கர்த்தர் அதுக்கு பின்னால் வர சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதம் செய்கிறார். எலிசா கேட்கிற இடத்தில் என்ன இருக்கிறது, கடன் கொடுத்தவங்க வந்து நெருக்கிறாங்க, பிள்ளைகளை அடிமையா கொண்டு போக வராங்க. சொன்ன உடனே எலிசா கேட்கிற என்ன இருக்குது உன்னிடத்துல, ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. அப்ப நீ போ, அயலகத்தார் வீட்டுகளிலிருந்து எல்லார் வீட்டிலிருந்து பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்து வீடு முழுவதும் நிரப்பு, கதவை அடைத்துக்கொள், உன் பிள்ளைகளோடு கூட இருந்து அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை வெறும் பாத்திரத்தில் ஊற்று. ஊத்துறாங்க. குடத்திலிருந்து எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது, எல்லா பாத்திரம் நிரம்புது. இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வான்றா, பாத்திரம் இல்ல, தீந்து போச்சுன்றா, எண்ணெய் நின்று போச்சு. அப்போ குறைவு வர மாதிரி இருக்கும் பொழுதும் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்து கர்த்தருக்கு பயந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் குறைவை நிறைவாக்கி கொடுத்தார். ஆமேன். அதான், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே எதுவும் இல்லை. குறைவில்லாமல் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். லாஸ்ட் ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:16 வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா 3:16 7 ஆசீர்வாதம்.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள்
ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள்.
கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும்
அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும்
ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது.
புரியுதா? இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கர்த்தருக்கு பயந்தால் இந்த வசனம் சந்தோஷமா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படலைன்னா இந்த வசனம் பயத்தை உண்டு பண்ணும். புரிஞ்சிருச்சா? நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருக்கு பயந்தால் இந்த வசனம் சந்தோஷத்தை கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படலைன்னா இந்த வசனம் பயத்தை கொடுக்கும். ஏன், பேசுறதெல்லாம் கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறாரு, எழுதி வச்சுட்டு இருக்கிறாரு. புரியுதா? இதை நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். கர்த்தருக்கு பயந்தால் இந்த வசனம் சந்தோஷமா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படலன்னா இந்த வசனம் பயமா இருக்கும். பேசுறதெல்லாம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்கிறார். கேட்கறது மட்டுமல்ல, அது எல்லாம் அந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஏன், நியாய தீர்ப்பு நாளிலே 2 திறக்கப்படுகிறது. இப்ப எடுத்து படிக்க நேரம் இல்லை. வெளிப்படுத்தல் 21 அப்புறம் நீங்க படிச்சுங்க. அங்க பார்க்கும்போது 2 திறக்கப்படுகிறது. 1 ஜீவ புஸ்தகம், 2 ஞாபக புஸ்தகம். 2 திறக்கப்படுகிறது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு வராங்க. அந்த ஞாபக புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவைகளின் படி அவர்கள் பலனடைகிறார்கள். அப்ப நீங்க ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்றீங்க, கர்த்தருக்கு பயந்தவங்க பேசுறீங்க, கர்த்தர் அதை கேட்கிறார், கவனிக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசுறீங்க, கர்த்தர் அதை கவனிக்கிறார், எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் பேசுகிற வார்த்தைகள் அதை குறிக்கிறார், எழுதுகிறார். அதை அவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே அதற்கு பலன் கொடுக்கிறார். நம்ம வார்த்தைகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கிறது. தேவ பிள்ளைகள் பேசுற ஒரு வார்த்தைகளுக்கு கூட பலன் கிடைக்கிறது. தேவ சமூகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கணக்கிலே வைத்து பலன் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இது! வந்து இந்த உலகத்தில் அல்ல, நித்தியத்தில் நமக்கு பலன் உண்டாகும். முதல்ல சொன்ன 6 காரியங்களும் இந்த உலகத்திலே கிடைக்கிற ஆசீர்வாதம். இந்த 7 காரியம் பரலோகத்திலே கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆமேன். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி பரலோகத்தில் நமக்கு அதெல்லாம் நமக்கு பெரிய பலனாக கிடைக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் இன்னைக்கு நம்ம மாலை நேரத்தில் ஏழு விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொன்ன ஏழு ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நிறைவாய் கொடுத்து உங்களை கனம் பண்ணி உங்களை மேன்மையாக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, கண்டிப்பாய் செய்வார். கர்த்தருக்கு பயப்படுவோம், இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், ஹாலேலூயா, உங்களை மகிமைப்படுத்துகிறோம். காரியத்தின் கடை தொகையை அறிவிக்கிறார். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஒரு ஆசீர்வாதம். அது நமக்கு கடினமாக இருக்கக்கூடாது. அவருக்கு பயப்படுகிறதுனால அவருக்கு ஏதோ லாபம் அல்ல. அவருக்கு பயந்து நாம் நன்மை செய்வதோ, அவருக்கு பயந்து நாம் தீமையை விடுவதோ, அதனாலே கர்த்தருக்கு ஒரு லாபம் நினைக்காதீங்க. உங்களுக்குத்தான் நல்லது, அதனால உங்களுக்குத்தான் ஆசீர்வாதம். இந்த மாலை நேரத்திலே நமக்கு கிடைக்கின்ற ஏழு விதமான ஆசீர்வாதங்கள் அவருக்கு பயப்படுகிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார் என்று பார்த்தோம்.